பிள்ளம்பலப்புறத்தில் ஊக்கமனும் தருநீரும் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாசு கள்ளவனை பசுபோத கவிடமிடுகளை துண்டு கருணையிலும் பிள்ளமனும் மொழி சித்தி வழத்தை நினைந்து ஒருவனை கழிப்பிருப்பான். ஊழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆடமிசை கல்முதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி உரிமொழி திருவாரூர் திருத்தாழ்வு தொல்லை இருப்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது. எல்லை வருவா நெறியடிக்கும் வாதபூர் எங்கோன் திருவாசகம் என்னும் பேர் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டம் அவங்களுடைய மன்னார்த்தவர்களுக்கு அடியாருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கு தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமலத்திலே 53வது ஆண்டு மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருப்பள்ளி எழுச்சி என்ற பதிகத்திலே இன்றைய தினம் 5வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினமும் அடியன் அலுவலக காரணமாக செல்ல வேண்டிய காரணத்தினாலே நம்முடைய கணேஷ் ஐயா அவர்கள் 3வது பாடலுக்கும் 4வது பாடலுக்கும் மிக சிறப்பாக ஒரிடத்திலே பகிர்ந்து கொண்டிருப்பார் என்பதாக எண்ணுகின்றேன். 5வது பாடலாகிய இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திருப்பாடலை இறைவனுடைய திருவருளும் மணிவாசக பெருமானுடைய குருவருளையும் கொண்டு சிலவற்றை சிந்திப்போம் என்பதாக சொல்லி திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் இணைத்ததற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய திரோதான சக்தியானது மறைப்பு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சக்தியானது இப்பொழுது திரோதான சுத்தி என்கின்ற நிலையிலே பள்ளி எழுச்சி என்பதாகிய நிலையிலே இருளிலே இருந்து இப்பொழுது வெளிச்சத்திற்கு வருகின்ற நிலை. ஆக இந்த நிலையிலே சுத்தி என்பதாக அதை இன்னும் மறைப்பு இருக்கிறது, ஆனால் இந்த மறைப்பானது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குகின்ற நிலை, புலர்ந்தது என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலையானது இந்த உயிருக்கு ஒளி என்று சொல்லக்கூடிய ஒளி நிலையானது இப்பொழுது அமைகின்ற முறை. தெக்கிலே இருந்து ஆட்டி என்ன வரும் இல்லையா, அப்ப செக்கிலே நீங்க எள்ள போட்டு ஆட்டுகின்ற பொழுது அந்த வருகின்ற எண்ணெயினுடைய கண்டிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப வந்து நமக்கு தெரியறதில்ல, ஏன்னா போய் இப்ப ஒரு 85 ரூபாய் 80 ரூபாய் 85 ரூபாய் கொடுத்தா ஒரு பாக்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த காலத்துல வந்து செக்குல வந்து எள்ள போட்டு அதை ஆட்டி அதுல இருந்து வர எண்ணெய வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா கசடாக இருக்கும். அந்த எண்ணெய் முழுவதும் கசடு, அந்த கசடை என்ன செய்ய வேண்டும், அதை வடிகட்டணும். இப்படி வடிகட்டி அதன் பிறகு ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் உபயோகத்திற்கு வரும். அதற்கு சுத்திகரிக்கப்படுதல் என்பதாக சொல்லுவாங்க. எண்ணெய் என்பதாக எள்ளிலேந்து வருகின்ற எண்ணெய் கசடாக இருக்கும், கசடாக வருகின்ற அந்த எண்ணெயை சுத்திகரிக்க வேண்டும், அதற்கு பேர் ரீஃபைன்ட் என்பதாக சொல்லுவார். இப்ப வந்து நமக்கு ஆயில் வருகின்ற பொழுது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரீஃபைன்ட் ஆயில் என்பதாக போட்டுமா, சில ஆயில்ல பாத்தீங்கன்னா டபுள் ரீஃபைன்ட் ஆயில் பண்ணும், ஒரு தடவை மட்டும் இல்ல ரெண்டு தடவை ரீஃபைன்ட் பண்ணும். அது போல நம்முடைய அன்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதாக சொன்னால் அன்பு இல்லாம இல்லை, நம்ம அன்பு இருக்கிறது, இந்த அன்பு கசடாக இருக்கக்கூடிய கசடு இருக்கிறது. இந்த அன்பை எங்கே கொண்டு போய் செலுத்துகின்றோம் என்பதாக சொன்னால் எதை எதிலேயோ கொண்டு போய் செலுத்தி அந்த அன்பு வருகின்ற பொழுது அந்த அன்பானது கசடு உடைய அன்பாக இருக்கின்றது. சரி, கசடு உடைய இந்த அன்பினை நாம் சுத்தியம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்குரிய ஒரு ப்ராசஸ் திருவாசகம். இந்த திருவாசகத்தை படிக்க 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 நம்முடைய அன்பு ரீஃபைன்ஸ், நம்முடைய அன்பானது ரீஃபைன்ட் ஆகின்றது. மீண்டும் 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 திருவாசகத்தை படிக்க 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 நம்முடைய அன்பு முழுவதுமாக டபுள் ரீஃபைன்ட் என்று சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அளவிற்கு உண்மையான பக்தியாக அந்த அன்பு எங்கே கொண்டு போய் செலுத்த வேண்டும் இறைவனுடைய திருவடியிலே என்பதாகிய நிலை வரையிலும் அது கொண்டு போய் நம்மை செலுத்தும் ஒரு அற்புதமான ஒரு நூல்தான் திருவாசகம். அப்படி இந்த திருவாசகமானது நம்முடைய அன்பினை சுத்திகரிக்கும் நூல் என்பதனாலதான் இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு திரோதான சுத்தி என்பதாக சொல்லி நம்முடைய பெரியோர்கள் அற்புதமாக சுத்தி என்பதாக, சுத்தி என்பது சுத்திகரிக்கப்படுவது, எது கசடாக இருக்கிறதோ எது நம்முடைய நிலையிலே அது கலந்து நிற்கிறதோ அதை சுத்திகரிக்க வேண்டும் என்பதாக சொன்னால், அன்பை சுத்திகரிக்க சொல் வேண்டும் என்பதாக சொன்னால், இந்த அன்பானது திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தின் மூலமாக டபுள் ரீஃபைன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்முடைய அன்பை நாளுக்கு நாள் ரீஃபைன் பண்ணிக்கொண்டே வர வேண்டும். அன்பை நாம் எங்கே கொண்டு போய் செலுத்துகின்றோம், இந்த அன்பானது எப்படி கசடாக நிற்கின்றது, மனைவி மேல செலுத்துகின்ற அன்பு, குழந்தை மேல செலுத்துகின்ற அன்பு, எல்லாம் அன்புதான். ஆனால் அந்த அன்புக்கு பாசம் என்பதாக பெயர். அது கசடாக இருக்கின்ற பொழுது அதற்கு பாசம். எப்படி என்ன கசடாக இருக்கின்ற பொழுது அதை கசடு என்பதாக சொல்லுகின்றோமோ, அதே போல இந்த அன்பு பாசமாக கலக்கின்ற பொழுது தொடர்புடையவர்கள் மீது அது காட்டுகின்ற அன்பாக மட்டுமே அமையும். வேறொரு தொடர்பில்லாத ஒருத்தர் வந்தார்னு சொன்னா அவரிடத்தில் நம்ம அந்த அன்பு காட்ட முடியுமா? முடியல. ஆக அந்த அன்பு அப்பொழுது அங்க போகவில்லை என்பதாக சொன்னால் அந்த அன்பு கசடுடைய அன்பு. ஆக அந்த அன்பினை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க வேண்டும். அப்படி அந்த அன்பானது தொடங்குகின்ற இடம் வேண்டுமானாலும் கசடாக, குரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குரூட் ஆயிலாக தொடங்கும். ஆனால் வெளியிலே வருகின்ற பொழுது பெட்ரோலியம் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர் என்று சொல்லி வெளியில வரும். இப்படி அது வெளியிலே வந்து அந்த பெட்ரோலை ஊத்துனாதான் வண்டி ஓடும். நேரம் கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வர பெட்ரோல் எடுத்து ஊத்துனா ஓடுமா? ஏன், பெட்ரோல் தான் இருக்காது, ஆனா ஓடாது. அது குரூட் ஆயில், அந்த ஆயிலுக்கு பேர் குரூட் ஆயில் சொல்லுவான். குரூட் ஆயில்ல வந்து பெட்ரோல் ஓடாது, கசடாக இருக்கின்ற அன்புல வண்டி ஓடாது. பக்திங்கிற அன்பு, பக்திங்கிற வண்டி ஓடணும்னு சொன்னா கசடான ஆயில வச்சுக்கிட்டு ஓட்டுறதெல்லாம் முடியாது. ஆக அந்த அன்பினை தூய்மை செய்தல், இதுதான் திருவாசகத்தினுடைய அற்புதமான ஒரு நிலை. அன்பு, இந்த அன்பு இருக்கிறது எல்லோருடைய இடத்திலும் இருக்கிறது, பூணாததோர் அன்பு என்பதாக சொல்லுவோம். அப்படி இந்த அன்பினை நாளுக்கு நாள் இந்த அன்பானது திருவாசகத்தை படிக்க 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 எப்படி குரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் ரீஃபைண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, உபயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு வெளியிலே வருகின்றது, அதை போல நம்முடைய அன்பானது தொடர்பு உடையவர்கள், தொடர்பு இல்லாதவர்கள், எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்பு செலுத்துகின்ற அந்த அன்பானது பெருக வேண்டும் நம் உள்ளத்திலே என்பதாக சொன்னால், அதை திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் செய்கின்றது. ஆகவே இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய திரோதானம் நம்முடைய இந்த அன்பினை சுத்திகரிக்கும் ஒரு தொழிலை செய்கின்ற காரணத்தினாலே இந்த பகுதிக்கு திரோதான சுத்தி என்பதாக அற்புதமான திருப்பெயரிட்டது. திரோதான சக்தி என்பது நீங்கி இப்பொழுது திரோதான சுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த ஆன்மாவை, ஆன்மாவினுடைய அன்பை தூய்மை செய்யும் ஒரு நிலையை மீண்டும் மீண்டும் காட்டுவதுதான் இந்த பகுதி. அப்படி இந்த ஐந்தாவது திருப்பாடல் மிக அற்புதமான ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை பாடியிருக்கிறோம். பெருமான் மிக அற்புதமாக அமைக்கும் ஒரு திருப்பாடல் இந்த பாடல். உலகம் என்பது இரண்டு பகுப்புகளை உடையது. ஒன்று சடப்பொருள், இன்னொன்று உயிர் உடைய பொருள். சடம் என்ற பொருள்கள் உயிர் இல்லாத பொருள். அப்படி உயிர் இல்லாத பொருள்கள் என்று சொல்லக்கூடிய பொருள்கள் உண்டு, உயிர் உடைய பொருள் என்பதாக உண்டு. அப்படி இரண்டு பகுப்புகளை உடையது, ஒன்று சத்து இன்னொன்று அசித்து. ஆனால் இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் எல்லா பொருள்களிலேயும் கலந்து விளங்கி தோன்றுகின்றான் என்பதாக நம்முடைய சைவம் கூறுகிறது. இறைவன் இல்லாத இடம் என்பது அல்ல, எல்லா இடங்களிலேயும் இறைவன் இருக்கின்றான், எல்லா பொருள்களிலேயும் கலந்து விளங்குகின்றான், எல்லா பொருள்களிலேயும் அவன் நிற்கின்ற நிலையை திருவருட்பயன் என்று சொல்லக்கூடிய சாத்திர நூல், எங்கும் எவையும் எரியுரு நீர்போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்பதாக சொல்லும். எங்கும் எவையும் எரியுரு நீர்போல், எரியுரு நீர்போல் என்பதாக சொல்லி அவன் எப்படிப்பட்டவன்னா, ஏகம் தங்கும் அவன்தானே தனி, எல்லா பொருள்களிலேயும் கலந்து விளங்குகின்ற நிலைதான். அந்த அசித்து பொருளாக இருந்தாலும் சரி, சத்து பொருளாக இருந்தாலும் சரி, எல்லா பொருள்களிலேயும் பெருமான் கலந்து விளங்கி தோன்றுகின்ற நிலை உண்டு. ஆனால் இரண்டு முரண்பாடான பொருள்கள் எவ்வாறு கலந்திருக்கும் என்ற ஒரு செய்தியை எடுத்துக் கொள்ளுகின்றார் உமாபதி சிங். நீர் என்பது தன்மை என்று சொல்லக்கூடிய குளிர்ச்சியை உடையது, தீ என்பது சூட்டினை உடையது, இல்லையா? நீர் தன்மை குளிர்ச்சி, தீ என்பது சூடு. ஆனால் நீர் என்று சொல்லக்கூடிய நீரும் தீ என்று சொல்லக்கூடிய தீயும் இரண்டு முரண்பாடான ஒன்று இணைந்து நிற்குமா என்பதாக சொன்னால் இரண்டும் இணையாது, நீரும் தீயும் இணையாது. ஆனால் நீரும் தீயும் இணையாது. அதுபோல அசித்து பொருளாக இருக்கின்ற ஒன்றும் சித்து பொருளாக, அறிவுடைய பொருளாக ஒன்றும் இரண்டு ஒன்றாக கலக்குமா அப்படின்னு சொன்னா ரெண்டு ஒன்றாக கலக்காது அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உமாபதி சிவம், சாத்திரம், சாத்திரம் எப்பொழுதுமே அறிவியல் முறைப்படி கையாளுகின்ற ஒன்று, அதற்கு ஒரு சொல் செய்கின்றார். எரியுரு நீர் என்பதாக அங்கே சொல்லுகின்றார் திருவருட்பயன். எரியுரு நீர் இரண்டு முரண்பாடான பொருள்கள் தான், ஆனால் நீரிலே வெம்மையானது கலந்து எவ்வாறு விரவி நிற்குமோ, நீரை சூடு செஞ்சா தண்ணீர்ல சூடு நம்ம பார்க்கணும், தன்மை குளிர்ச்சி உடையதுதான், ஆனாலும் அதிலே எப்படி சூடானது கலந்து நிற்கிறதோ அதை போல அசித்து பொருளாகிய எல்லா பொருள்களிலேயும் இந்த சிவமாக நிற்கின்ற இந்த சிவம் சித்து பொருளாக இருப்பது கலந்து விரவி நிற்கிறது. அதற்கு எரியுரு நீர் என்பதாக திருவருட்பயனில் நம்முடைய உமாபதி சிவம் அருளி செய்கின்றார். இதை நம்முடைய மணிவாசக பெருமான் எடுத்து சொல்லும் ஒரு இடம் உண்டு. இதுதான் நம்முடைய சாத்திரத்திற்கு அடிப்படையாக இருந்த ஒன்று. ஆக நீர் என்பதிலே அந்த வெப்பமானது எப்படி தங்கி இருக்கிறதோ அதை போல முரண் என்று சொல்ல அசித்து பொருளிலே சிவம் விளங்கி தோன்றுகிறது. ஆனா ஒன்று நம்ம மறந்துடக்கூடாது, எல்லா அசித்து பொருள்களிலேயும் சிவம் கலந்து நிற்குமே தவிர அந்த அசித்து பொருளை சிவம் என்பதாக எண்ணிவிடாதே என்பது மணிவாசக பெருமானும் திருவருட்பயன் அருளி செய்த உமாபதி சிவமும் விளக்கி காட்டுங்கள். அசித்து பொருள் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் தானாக இயங்காது. ஆகவே அந்த பொருளை இயக்குவதற்கு உள்ளுக்குள்ளே இருந்து பெருமான் இயக்குகின்ற, கலந்து விரவி நிற்கின்ற காரணத்தினாலேயே இந்த அசித்து பொருள்களிலேயே ஒன்றாக அந்த சிவத்தை வைத்து எண்ணிவிடாதே, இதுதான் இறைவன் என்பதாக காட்டிவிடாதே என்பதாக மிக அற்புதமாக, எரியுரு நீர் போலே அவன் இருந்தாலும் ஏகம் தங்கும் அவன் தானே தனி என்பதாக சொல்லி இதற்றையெல்லாம் இருந்து அவன் வேறுபட்டவன் இறைவன். ஆக அசித்து பொருளாக இருந்தாலும் அதிலேயும் கலந்து நிற்கிறான், சித்து பொருளாக இருந்தாலும் அதிலேயும் கலந்து நிற்கிறான், ஆனால் இவற்றையெல்லாம் கடந்த பொருளாகவும் இருக்கின்றான் என்பதை நம்முடைய நிலையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கோயில் திருப்பதிகம் 22வது திருப்பதிகத்திலே 8வது திருப்பாடலிலே மிக அற்புதமாக இந்த கருத்தினை வைப்பார் மணிவாசகர். சொல்லி இருந்தால் இது திருவருட் பயன் என்று சொல்லக்கூடிய சாத்திரத்திலே அப்படியே எடுத்து ஆளுகின்றார். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீருருத்தியே. நீருருத்தி என்பதாக மணிவாசக பெருமான் காட்டும் இந்த ஒரு நிலை மிக அற்புதமான ஒரு நிலை. நீரிலே தீயானது, அப்ப நீரிலே இருக்கக்கூடிய வெம்மை நீங்க நீங்க என்ன ஆகும்? பிராக்டிக்கலா பார்த்தா நீர்ல மட்டும் வெப்பம் இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், இட் பிகம்ஸ் ஐஸ். ஐஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஸ், நீங்க வெப்பம் குறைய 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 நீர்ல வெப்பம் இருக்கிற வரையில தான் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். நீரில வெப்பம் நீங்கி விட்டது என்பதாக சொன்னால் இட் கோஸ் டு சாலிட் ஸ்டேட். அப்படி இந்த வெப்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் நீரிலே கலந்து நிற்கிறதோ, அதை போல பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே என்பதாக சொல்லி அது படரொளி பரப்பாக அமைத்த மணிவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே பூதங்களோரும் நின்றார். அதை இந்த தொடக்கும் முகமாக ஐந்தாவது பாடலிலே அமைக்கின்ற பொழுது பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி ஐந்து பூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்களிலே கலந்து நின்று பெருமான் விளங்குகின்றார் என்பதாக அமைக்கின்ற ஒரு நிலை. வள்ளல் பெருமான் திருவாசகம் என்பதாக சொன்னா ஒண்ணும் இல்ல, திருவாசகத்துல ஏதாவது ஒரு வரியை பாடிட்டா போதும், வள்ளல் பெருமானுக்கு அப்படியே ஊன் உருகி உயிர் உருகி நிற்கும் அந்த நிலை என்பதாக ஏற்கனவே அடியன் சொல்லி இருக்கின்றேன். திருவொற்றியூருக்கு அடிக்கடி பெருமான் போவார் வருவார். தனக்கு அந்த திருவருள் அந்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியானது கந்தகோட்டம் என்று சொல்லக்கூடிய கந்தகோட்டத்திலே தொடங்கும். கந்தகோட்டத்திலே தொடங்கிய அந்த பகுதியானது துறவு நிலையிலே மிக அற்புதமாக இந்த திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய திருவொற்றியூரிலே அவர் கண்ட அந்த யோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த யோக வாழ்க்கையிலே நாள்தோறும் பெருமானிடத்திலே போய் அவர் வேண்டிக் கொண்டு வருவார். அப்படி வேண்டுகின்ற பொழுது எந்த பாடலை வைத்தால் பெருமான் நமக்கு அருள் செய்வார் என்கின்ற அற்புதமான ஒரு நிலை அவருக்கு தெரியும். நாள்தோறும் பெருமானிடத்திலே போய் அவர் வைக்கும் அந்த திருப்பாடல் திருவாசகத்திலே மிக அற்புதமான ஒரு திருப்பாடல். இந்த பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதற்கு உரிய அந்த திருப்பாடலாக அது அமைந்திருக்கிறது. அந்த நிலையிலே அது தொடர்புடையது என்பதற்காக சொல்லுகின்றேன். அப்படி இறைவனுடைய சன்னதியிலே போய் பெருமானிடத்திலே அவர் முறையிட்டு நாள்தோறும் முறையிட்டு வருகின்ற திருப்பாடல் திருவாசகத்திலே 28வது திருப்பதிகம். இந்த பதிகத்துல இந்த பாடல இதுதான் நம்முடைய அருள் வாழ்க்கையினுடைய ரகசியம். அருள் வாழ்க்கையிலே சில ரகசியங்கள் உண்டு, அது நம்முடைய அருளாளர்கள் அங்கங்கே குறிப்பாக சொல்லியிருப்பார்கள், அதை நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம இந்த வள்ளல் பெருமானுடைய அருள் வாழ்க்கையினுடைய ரகசியமாக விளங்கிய ஒரு திருப்பாடலை எல்லோரும் நாம் வைத்துக் கொண்டு நாமும் பெருமானிடத்திலே முறையிட்டு நம்முடைய அந்த பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர் குறிப்பிடுகின்ற ஒன்று. திருவாசகத்திலே 28வது திருப்பதிகம் வாழாப்பத்து என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தினுடைய முதல் திருப்பாடல் அவர் சென்று அங்கே முறையிடுகின்ற திருப்பாடல். நாள்தோறும் திருவொற்றியூர் பெருமானிடத்திலே வள்ளல் பெருமான் முறையிட்டு தனக்கு அந்த பேரொருளை வழங்குமாறு அவர் முறையிட்ட திருப்பாடல் 28:1. இந்த ஒரு திருப்பாடல் போதும் நம்மையும் இறைவனையும் சேர்ப்பதற்கு. மிக மிக அற்புதமான திருப்பாடல் இது. இந்த திருப்பாடலை எல்லோரும் உங்களுடைய மனதிலே ஏற்றி உரியேற்றி வைத்து வைத்து பெருமானுடைய திருவடியிலே தொழ அற்புதமான திருப்பாடல். திருவாசகத்தினுடைய சில இதய திருப்பாடல்கள் நம்முடைய சான்றோர்கள் அதனை அனுபவித்து கொடுத்த திருப்பாடல்கள் சில உண்டு. அந்த திருப்பாடல்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் நாள்தோறும் பயின்று பெருமானுடைய அந்த திருவருளுடைய அந்த அருளை பூரணமாக பெறுவதற்கு உரிய திருப்பாடல் இந்த திருப்பாடல், திருவாசகத்தின் ஒரு பாடல். அப்படி இந்த திருப்பாடலிலே பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே மற்று நான் மற்றிலேன் கண்டாய். பாரொடு விண் பார் கீழ விண் மேல கீழ நடுவில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஆக மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பூதங்கள் ஐந்துமாய் நிற்கக்கூடிய பெருமானே பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பூதங்கள் தோறும் நின்றாய். எதுக்கு சொல்றோம்னு இப்ப புரியுது இல்லையா? We are relating to first line. பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதாக எங்கெங்கெல்லாம் மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார் என்பதை நாம் தொடர்பு படுத்தி காணுகின்றோம். திருச்சதகம், திருச்சதகத்திலே 15வது திருப்பாடலிலே குறிப்பிடுவார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை ஊத்தாட்டுவானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்துவார் அடிச்சார். அப்ப திருச்சதகத்திலே சொன்ன மணிவாசக பெருமான் இன்னொரு அற்புதமான ஒரு நுணுக்கத்தை போற்றி திரு அகவலிலே அதனுடைய நுணுக்கத்தை சொல்லுவார். போற்றி திரு அகவலிலே அதனுடைய நுணுக்கம், பாரொடுவினாய் பரந்தயம் பரணி என்பதாக சொல்லி பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதாக சொல்லி வானாகி மண்ணாகி என்பதாக சொல்லிய மணிவாசக பெருமான் போற்றி திரு அகவலிலே எத்தனாவது வரி?
137வது வரி.
பார்க்க சொல்லக்கூடியது தீ, வழி என்று சொல்லக்கூடியது காற்று, வெளி என்று சொல்லக்கூடியது வான். ஒளி வழி வெளி அது அமைக்க விட்டது போதே பாத்தீங்கன்னா ஒளி இருக்கும், அடுத்தது வழி, அடுத்தது வெளி. இந்த வெளி என்று சொல்லக்கூடிய இந்த வெளி கடைசியில முடிகின்ற இடம் நாதம். நாதத்திற்கு அதனுடைய குறிப்பு ஓசை. இந்த ஓசை என்று சொல்லக்கூடிய இந்த ஓசையானது இந்த வெளி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய நாம் பார்க்கின்ற ஆகாயம் அல்ல அந்த வெளி. நம்ம எப்பவுமே என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் சொன்னா, ஐந்து பூதங்களில இருக்கக்கூடிய அந்த வெளிதான் வெளி என்பதாக சொல்லி. ஆனால் மணிவாசக பெருமான் வெளியில இருக்கக்கூடிய அந்த அண்டம் என்பதிலே இருந்து இப்பொழுது உள்ளுக்குள்ளே வந்து முடிப்பார். அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு என்பதாக சொல்லி வெளி என்பதாக நிற்கின்றது. வெளியை வெளிக்குள் வெளி கடந்து நிற்கும் ஒரு வெளி உண்டு, அது சிவ வெளியாக பரவெளியாக நிற்கும். வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்பதாக சொல்லுவார். ஆக இந்த வெளி என்று சொல்லக்கூடிய ஆகாயம் வேறு, இந்த சிதாகாயம் என்று சொல்லக்கூடிய சிதாகாயம். ஆக இந்த ஆன்மாவானது இந்த ஐந்து நிலைகளை கடந்து ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றுக்குள்ளே நுணுக்கம். மண் என்பது திண்மையாக இருக்கும், அதுல இருந்த நுணுக்கம் நீர், நீரை விட நுணுக்கம் தீ, தீயை விட நுணுக்கம் காற்று, காற்றை விட ரொம்ப நுணுக்கமானது ஆகாயம். அப்படி இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாயத்தை கடக்கின்ற நிலையிலே பரவெளியாக நிற்கும் சிவம் அங்கே விளங்கும். நாதத்தை கடந்த நிலையிலே நிற்பது நாதாந்தம் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி நாதாந்த நிலையிலே நின்று பெருமான் அருள் செய்யக்கூடியவர் என்பதை மிக அற்புதமாக பாரிடை ஐந்தாய் பறந்தாய் என்பதாக சொல்லி நம்முடைய மணிவாசக பெருமான் போற்றி திருவாக்க வழியிலே குறிப்பிடுகின்றார். பல இடங்களிலே சொல்லுகின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான். பூதங்கள் என்று சொல்லக்கூடிய பூதம் என்பது பூத்தவை என்பதாக பெயர். எது எதிலே இருந்து பூத்ததோ அதற்கு பூதம்னு பெயர், பூத்தவை பூதம். அப்படி அப்பர் பெருமான் நின்ற திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய நின்ற திருத்தாண்டகத்தில பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதாக சொல்லி நின்று நின்று அருளி செய்த திருப்பதிகம், அதை நின்ற திருத்தாண்டகம் என்பதாக அமைத்து இருநிலனாய் என்பதாக சொல்லி ஆரம்பிப்பார் அந்த திருத்தாண்டகத்திலே. அந்த திருத்தாண்டகமும் நம்முடைய பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதற்கு உரிய ஒரு திருப்பதிகமாக விளங்கும். அப்படி ஏன் நான் போய் இன்னொருத்தருக்கு மரணமில்லாத பெருவாழ்வை அளிக்க முடியுமா? முடியாது. தான் அந்த தகுதியை பெற்ற ஒருவர் தான் இன்னொருவருக்கு அந்த தகுதியை கொடுக்க முடியும் என்ற அடிப்படை தகுதியிலே நம்முடைய சிவம் ஒன்றுதான். யாதொரு தெய்வமும் கண்டீர், அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த தெய்வமாக நின்று பூதங்கள் தோறும் நின்றாயிரு சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் எந்த தெய்வமாக இருந்தால் என்ன, எந்த இடத்துல இருந்தாலும் என்ன, அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்றார் போல யாதொரு தெய்வம் கண்டீர், அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். மற்றைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும். மற்ற தெய்வங்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிறக்கும் இறக்கும். சில தெய்வங்களை கும்பிட்டீங்கன்னு சொன்னா மேல்வினை வர ஆரம்பிச்சிடும். இப்ப தெய்வங்கள் கிட்ட போறதே எதுக்குன்னு சொன்னா வினையை கொஞ்சம் நீக்குப்பா, துன்பத்தை நீக்குன்னு கேட்கறதுக்காக தான் போறோம். இது இல்லாம அங்க போயிட்டு இன்னும் கொஞ்சம் வினைகளையும் பிறவிகளையும் வாங்கிட்டு வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை. அதை நம்முடைய சைவம் கண்டிக்கின்றது. சிறு தெய்வ வழிபாடு என்பது தேவையில்லை, நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் என்பதாக சொன்னது நம்முடைய சைவ நெறி. அப்படி இந்த சைவ நெறியிலே யாதொரு தெய்வம் கொண்டீர், ஆங்கு மாதொரு வாகனார் தாம் வருவார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறப்பு இறப்பு இல்லாதது தெய்வம், அவர்தான் அந்த சிவமாக விளங்கக்கூடிய நம்முடைய தெய்வமாக விளங்குவது. நாம சொன்னா சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி பெருமையா சொல்றதுதான் இன்னும் சிறப்பு. நம்ம நம்மை பற்றி நாமே பெருமையாக சொல்லுவதை விட வேற்று நிலையிலே நிற்பவர்கள் நம்ம பெருமையா சொல்றது எவ்வளவு சிறப்பு. சமணத்துல இருக்கக்கூடிய ஒருவர் சிவத்தை பெருமையாக சொல்லுகின்றார். இதுதான் ரொம்ப நோட் டு பி நோட்டட். நாம நம்ம சைவத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் பெருமையாக சொல்லுவதை விட மேற்றொரு சமணம் என்று சொல்லக்கூடிய சமணத்திலே இருந்து கொண்டு ஒருவர் சைவத்தினுடைய பெருமையை சிவத்தினுடைய பெருமையை சொல்லுகின்றார் என்பதாக சொன்னால், இளங்கோ அடிகள் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சமண சமயத்தை சார்ந்தவர் சிவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்றுதான் எடுத்தார் அந்த இலக்கணம், பிறவா யாக்கை பெரியோன் என்பதாக. பிறவா யாக்கை பெரியோன்னு சொல்லுகின்ற அளவிற்கு இந்த சைவ நெறியை சிவத்தை கொண்டு போய் இளங்கோவாடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர் நிறுத்துகின்றார் என்பதாக சொன்னால், இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய சைவத்தினுடைய சிறப்பு போக்கும் இல்லாதது வரவும் இல்லாத நம்முடைய சிவம் ஒன்று மட்டுமே என்பதாக நிறுத்துகின்றார் மணிவாசக பெருமான். போக்கிலன் வரவிலன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பொருள், இந்த ஆன்மாக்களை விட்டு பிரியாதவன் சேராதவன். என்னைக்குமே வந்து இறைவன் சரி இவனோட இருக்கின்ற நாட்கள் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பல பேர் நாம நினைக்கலாம், ஒரு ரொம்ப நாள் தொடர்ந்து நீங்க இருந்துட்டீங்கன்னா ஒருத்தர் கூட என்ன ஆகும்னு சொன்னா கொஞ்சம் போர் அடிக்கும், என்னடா சொன்னது என் திருப்பி சொல்லிட்டு இருக்கான், இதுல வேற நம்ம வந்து ஒரு கிளாஸ் போகாம இருந்தாதான் என்ன. அப்படி நம்ம ரொம்ப அதிகமாக நெருக்கம் வர வர என்ன ஆகும், கொஞ்சம் அப்படி தொய்வு ஏற்படும். அப்படி அந்த தொய்வு இது வந்து இயல்பு எல்லாருக்கும். அப்படி அந்த தொய்வு என்பதாக சொல்லக்கூடிய அந்த தொய்வு பெருமானுக்கு என்னைக்காவது நாம பண்ற தப்பும் நாம பண்ற குற்றமும் பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத பொய் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டு இப்படி இருக்கின்ற போது நம்ம கூட ஒருத்தர் இருந்து நாள்தோறும் நம்மை வளர்த்து கொண்டு நாள்தோறும் நம்மோடு இருக்கின்றார் பெருமான் என்று நிற்கின்ற நிலையிலே அந்த அன்பு என்னைக்காவது கொஞ்சம் சரி கொஞ்ச நேரம் இவனை விட்டு தள்ளி நிற்போம், ரொம்ப முடியலப்பா சாமி அவன் பண்றது அப்படின்னு சொல்லி பெருமான் போயிடுவாரானா? நிச்சயமா நம்ம விட்டு போகாத நிலையிலே எத்தனை 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 குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டு அவனை திருத்தும் நிலையிலே அருள் நிலையிலே அவனை மேல் எழுச்சி வருகின்ற அந்த தாயே ஆகி வளர்த்தடை போற்றுகின்ற அந்த தன்மை இறைவனுக்கு மட்டுமே உண்டு என்பதை திருக்கோத்தும்பி என்று சொல்லக்கூடிய திருக்கோத்தும்பியிலே அவர் அமைக்கின்ற அந்த திருப்பாடலுக்கு ஈடு இணையில்லை. திருக்கோத்தும்பி 10வது பதிகம் 8வது பாடல். Thank you. இந்த திருப்பாடலிலே அப்பர் பெருமான் சொல்லுவார், தொடர்ந்து நின்ற என் தாயானை என்பதாக சொல்லுவார். ஒரு சைவ நெறியிலே நாம் வந்து சைவத்திலே சிவத்தை வழிபடுகின்ற இந்த பேரு இப்பொழுது கிடைத்த பேரா இது என்பதாக எண்ணி 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 பெரிய புராணத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார் என்பதாக சொல்லுவார். திருஞான சம்பந்த பெருமான் வந்து அந்த மரபு எப்படிப்பட்ட மரபு, தாய் தாயாக நிற்கின்ற அந்த தாயினுடைய மரபு, எம் தந்தை தந்தைக்கும் நிற்கக்கூடிய நிலையிலே எத்தனையோ மரபிலே வந்து அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தை வழிபட்டால் தான், அந்த வித்து கொஞ்சம் வந்து இங்க விழுந்தாதான் சிவத்தை வழிபடக்கூடிய பேரு இந்த பிறவியிலே கிடைத்தது. அப்படி இந்த பிறவியிலே சிவத்தை வழிபடுவதற்கு உரிய அந்த பேரு கிடைத்ததே என்பதாக சொல்லி வழிபாடு செய்து செய்து நாம் அறிய வேண்டும் என்பதற்கு திருக்கோத்தும்பியிலே மிக அற்புதமாக வைத்தார். அப்படி போக்கிலன் வரவிலன் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இதிலே ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவலு விட்டு என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையானது எப்படி இந்த உலகங்கள் தோன்றுகின்றது என்பதை மணிவாசக பெருமான் 224 புவனங்கள் அண்டங்கள் அண்டத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு தனு கரண புவன போகம் அத்துணையும் கொடுத்து போக்கு வரவு செய்யக்கூடிய அந்த முழு ஆட்சி பெருமானுடைய அந்த முழு ஆட்சி அவர் அங்கு உட்கார்ந்து கொண்டு அவர் இயக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் இருந்து அவர் இயக்கக்கூடிய அத்துணை கலைகள் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இடம் ஒன்றாய் முளைத்தது. நேரம் இல்லை, நம்ம இந்த ஒரு பகுதியை மட்டும் ஒரு மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் இந்த ஒரு பாடலை நாம் சைவ சித்தாந்தம் முழுவதையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய அளவிற்கு மேலோங்கி நிற்கும் திருப்பாடல் மணிவாசக பெருமானுடைய அந்த திருவடியை தொழுது நாம் அந்த திருப்பாடலை சிந்திக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே மணிவாசக பெருமான் இந்த பூதங்கள் தோறும் நின்றாய் எனி அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை என்பதாக சொல்லுகின்ற இந்த ஒரு வரி படுற பாடலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ படுற பாடு, கேட்டறியோ முனை கண்டறிவாரை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சொல் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்துல சில காம்ப்ளிகேட்டட் பாடலாம் இருக்கு. அது மணிவாசக பெருமானே வந்து இல்லடா இது சரி இல்லடா இதுதான் சரி என்பதாக சொன்னாதான் நம்ம சைவ உலகத்திற்கு அது முழுமையாக பொருந்தக்கூடியதாக அமையும். அப்படி இதுல இதுல ஒரு ஒரு வரி எது என்பதாக சொன்னால் கேட்டறியோ முனை கண்டறிவாரைன்னு ஒரு அந்த வரியை எடுத்துக்கொண்டு மணிவாசக பெருமானுடைய காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய வரியாக சைவ உலகத்திலே சில அன்பர்கள் பயன்படுத்துவார். கேட்டறியோ உனை கண்டறிவாரை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உன்னை பார்த்து அதை அறிந்து சொன்னவர்களை நான் இதுவரையிலும் கேட்டதில்லப்பா அப்படின்னு சொல்ற ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு திருஞான சம்பந்தர் எப்படி தோடுடைய செவியன்னு பார்த்து அவர் சொன்னாரோ அதற்கு அது முன்னதாகத்தான் மணிவாசக பெருமான் இருந்திருக்க வேண்டும். அப்படி திருஞான சம்பந்தருக்கு அப்புறம் இருந்திருந்தா இந்த வரியை சொல்லியிருக்க மாட்டார், கேட்டறியோ முனை கண்டறிவாரை அப்படின்னு சொல்றதனுடைய ஒரு மிகப்பெரிய தவறு, அதை விட வேற பெரிய தவறே கிடையாது. இப்படி யாராவது பொருள் சொன்னா உடனே நீங்க எழுந்து நின்று இட் இஸ் ராங் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னு சொன்னா கேட்டறியோ முனை கண்டறிவார மட்டும் எடுத்தால்தான் பிரச்சனை. மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்துல நீங்க ஒரு பகுதியை எடுத்துட்டு நீங்க பொருள் சொல்ல போனீங்கன்னு சொன்னா அது வந்து பொருள் நிச்சயமான உண்மையான பொருளாக இருக்காது. அப்படி நம்ம சொல்றது ஒரு முயற்சியாகத்தான் இருக்குமே தவிர மணிவாசக பெருமானுடைய ஒரு வரியை எடுத்துக்கொண்டு திருவாசகம் முழுவதும் அலசணும், அதுதான் முழுமையான பொருளாக அமையும். மணிவாசக பெருமான் ஒரு இடத்திலே ஒன்று சொல்லி இருந்தால் இன்னொரு இடத்திலே அதற்குரிய பொருளை வைப்பார். ஒரு இடத்திலே சொல்லி இருப்பதை இன்னொரு இடத்திலே நுணுக்கம் ஆறிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய்ன்னு சொல்றாரு. அங்க வந்துட்டு திருச்சதகத்துல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தா பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அப்ப நுணுக்கம் இங்க சொல்லுவார். அப்படி கேட்டறியோ முனை கண்டறிவாரே என்பதை அதற்கு முன்னதாகிய வரியோடு இணைத்துத்தான் இப்பொழுது பொருள் சொல்லும். கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவார், கேட்டறியோ முனை கண்டறிவாரே என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ராங்ன்ற மாதிரி ஆயிடும். கேட்டறியோ உனை கண்டறிவாரை அப்படின்னு சொன்ன உடனே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு அன்பு ஒரு சிவத்தை வழிபட சொல்லுகிறார் ஒருவருக்கு போய் உன்னை பார்த்தவங்களையும் கேட்டதில்லப்பா, உன்னையும் பார்த்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும், அவன் கொஞ்சம் லஞ்சம் அப்படி வர்ற மாதிரி இருந்தவனே டைவர்ட் ஆகி அந்த பக்கம் போடும். என்ன இவரே பார்த்ததில்லை இவரே கேட்டதில்லையா, ஆனா இவர் வந்து பொருளை பற்றி சொல்ல வராரா அப்படின்னு சொன்னா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, இருக்காது. உடனே அங்கிருந்து டைவர்ட் ஆகி போயிடுவான். அப்ப மணிவாசக பெருமான் கேட்டறியோ உன்னை கண்டறிவாரை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆழமாக மணிவாசக பெருமானே கேட்டு அறிந்தவர் கண்டறிந்தவர். மணிவாசக பெருமான் சொல்ற ஆளு உன்னை கண்டு அறிவாரை கேட்டறியோன்னு சொன்னவர் கண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க, புவனியை சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேடினன் காண்க, இப்படி அத்தனையும் கண்டுவிட்டு இங்க வந்து சொல்லுவாரா கேட்டறியோம் உனை கண்டறிவாரை என்பதாக சொல்லி. இப்போ பொருள் எப்படின்னா அது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சிங்கன்னு சொன்னா கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் என்பதாக ஒன்று போட்டார. இந்த அல்லால் என்பதுதான் அந்த இடத்திலே இந்த இரண்டாவது வரிக்கு உயிர் நாடியாக நிற்கக்கூடிய வரி. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எவ்வாறு என்பதை முந்தைய பாடலிலே மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருப்பார். இதற்கு முந்தைய திருப்பாடல் இன்னிசையை பற்றி நம்ம கணேஷ் நல்ல சிறப்பா யாழ் இதெல்லாம் வச்சு சிறப்பா செஞ்சிருக்க. கீதங்கள் என்று சொல்லக்கூடிய கீதம் இனிய குயிலே, இந்த கீதம் எப்படிப்பட்ட கீதம்னு சொன்னா இந்த கீதமும் இந்த பாடுதல் என்று சொல்லக்கூடிய நிலையும் ஆடுதல் என்று சொல்லக்கூடிய நிலையும் அன்பின் நிலையிலே நிற்கக்கூடிய ஆன்மாவிற்கு அவன் சிந்தனைக்கு அரியவனாக இருக்கக்கூடிய அவன் கீழே இறங்கி வந்து கேட்டறியும் நிலையிலும் வருவான் கண்டறியும் நிலையிலும் வருவான். எப்பொழுது நான் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் செய்தால் வரும், அவ்வளவுதான் பொருள். நீங்க அன்போடு ஆடுகின்ற நிலை குத்து உடையான் கடற்கு அன்பு இல்லை, அன்பு இல்லாம நீங்க செய்கின்ற பொழுது அவன் கேட்டறியாத நிலைதான், அன்பு இல்லாமல் செய்கின்ற பொழுது கண்டறியாத நிலைதான். கேட்டறியோ உன்னை கண்டறிவாரே, ஆனால் இறங்கி வந்துருவார் சர 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 சரன். இது ஆட்சி சொன்னால அவ்வளவு பெரிய நிலையில தி வெரி டாப் மோஸ்ட் ஹையரார்க்கில இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சார்ட் ஒன்னு போட்டிருப்பாங்க, ஹையரார்க்கி சார்ட். கீழே ஒர்க் பண்றவங்க எங்கேயோ கீழே இருப்பாங்க, ஆனா இந்த கம்பெனியோட இந்த சேர்மன் எம்டி மேல இருப்பாரு, அவருக்கு கீழே அத்தனை பேரும் அந்த ஹையரார்க்கி சார்ட்ல இருந்தா அவர் கீழே எவ்வளவு பேர் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா மணி அங்கே சிவம் என்று சொல்லக்கூடிய சிவம் மேல இருக்கும், தத்துவங்கள் அத்துணையும் கடந்து கீதங்கள் பாடுகின்றவர்களுக்கு சரசர சரசரன் இறங்கி வந்து அவர்களுக்கு தன்னுடைய திருவடியை செங்கமல பொற்பாதம் தந்தருடும் சேவகனாக நிற்பான் என்பதுதான் கீதங்கள் பாடுதல் ஆடுதல். இது செஞ்சால் கேட்டறிவு, இது செய்தால் கண்டறியலாம் என்பதை திருமுறையிலே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் கொடுத்த இந்த ஒரு திருப்பாடலுக்கு திருஞான சம்பந்த பெருமானை எத்தனை முறை கோடி முறை தொழுதாலும் அதற்கு ஈடு இணை இல்லை. அப்படிப்பட்ட திருப்பாடல் இந்த திருப்பாடல். எல்லோரும் இந்த திருப்பாடலை மீண்டும் மீண்டும் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் சொல்லுகின்றேன். நீங்க இந்த திருப்பாடலை அனுபவிச்சாதான் தெரியும் சில திருப்பாடல்கள். அப்படி அனுபவிக்கிற போது சில அனுபவங்களை வெளியிலேயே சொல்ல முடியாது, தவிப்போம். ஒண்ணு இல்ல, ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்து எப்படி இருந்தது அந்த காட்சி அப்படின்னு சொல்றதுக்கு முடியுதா நம்மளால, எப்படி சார் இருந்தது அப்படின்னா நல்லா இருந்ததுங்க நல்லா இருந்ததுங்கன்னு தான் சொல்ல முடியும், இன்பமா இருந்ததுன்னு சொல்ல முடியுமே தவிர இது இப்படி இருந்ததுன்னு சொல்றது யோ நீ போய் பாரியா தெரிஞ்சுக்கியா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர. அப்படி இந்த திருப்பாடல்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது அதை செய்கின்ற அந்த ரிஃபைனரி ப்ராசஸே வேற. அப்படி திருக்கடவுர் மயானம் என்று சொல்லக்கூடிய திருக்கடவுர் மயானம் அதுல வைக்கிறார் பாருங்க திருஞான சம்பந்த பெருமான். சைவ உலகத்திலேயே மிக உயர்ந்த நிலையிலே ஆன்மாவை ஈடேற்றும் ஒரு திருப்பாடல், சைவ நெறியை காட்டும் திருப்பாடல் இந்த ஒரு திருப்பாடல். திருக்கடவுர் மயானத்திலே இரண்டாம் திருமுறை ஏழாவது பாடல் வச்சிருக்கீங்களா, பூஜை அறையில் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. திருஞான சம்பந்தர் வந்து முன்னாடி நின்று பேசுவார். அந்த பேச அந்த அந்த நுணுக்க பாருங்க. பாசமான களைவார், பரிவாக்கு அமுதம் அணைவார், ஆசை தீர கொடுப்பார். கிருக்கடவுர் மயானத்து பெருமான் ஏன் ஆசை வந்து நம்முடைய ஆசை வந்து என்னைக்குமே ஃபுல்ஃபில் ஆகாது. நம்முடைய ஒரு ஆசை எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த குறைவுடையதாகவே இருக்கும். எதுல இதோட லிமிட்டேஷனே இல்லாம இருக்கும். இதோட லிமிட் இதுதான், சரி ஒரு பணம் தான் ஒரு குறிக்கோள் என்பதாக சொன்னா, பணம் முழுமையா வந்துருச்சுன்னு சொன்னா கூட, மன நம்ம கிட்ட முட்டை முட்டையா இருந்தா கூட அந்த ஆசை தீர்ந்துடுதா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல. அது நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப வேற எங்கேயோ இது நாடி நாடி போகுதே தவிர இதற்கு உண்மையான ஒன்றை நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். உண்மையிலேயே தாகம் எடுக்கிறவங்களுக்கு நீர் கொடுத்தா தாகம் தீரணும். அப்படி ஆசை தீர வேண்டும் என்பதாக சொல்லுகின்றால், அந்த ஆசையை எங்க எப்படி இந்த ஆசையானது தீரும் சொன்னா, பெருமானுடைய திருவருளை கொண்டு போய் அதுல சேர்த்தா மட்டும்தான் அது உண்மையான ஆசையாக அல்லாக அது அமைந்து தீரும். இல்லைன்னா நம்ம ஆசை தீரவே தீராது. அப்படி ஆசை தீர கொடுப்பார். அது எப்போ வருகின்ற வரையிலும் அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 அதை தீர கொடுப்பார். அலங்கள் விடைமேல் வருவார், காசை மலர்போல் மிடற்றார், கடவுள் மயானம் அமர்ந்தார், பேச வருவார். திருஞான சம்பந்த பெருமான் சொல்ற இந்த வாக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அற்புதமானது. நீங்க வந்து தனியா இருக்கும்போது போர் அடிச்சதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? மணிவாசகர் நம்முடைய பெருமானே இந்த ஊழிக்காலம் பேரு ஊழிக்காலத்துல என்ன பண்ணுவாரு, எல்லாம் போயிடும், அத்தனையும் ஒடுக்கிடுவாரு. பார்த்தா அந்த பேரூழி என்று சொல்லக்கூடிய நிலையில ஒருத்தர் தான் இருப்பாரு, அம்மா கூட உள்ள போயிடும். அப்ப ஒருத்தர் இருக்குன்னு நான் என்னையா பண்றது, எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சாரா, மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் இருக்குல்ல இதுதான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். பேரூழி காலத்துல பெருமானுக்கு போர் அடிக்குன்னு சொன்னா என்ன பண்றது நமக்கு அப்படின்றதுக்கு வேற வழி இல்லாம திருவாசகத்தை அவரிடத்துல இருந்து எழுதி வச்சு அப்ப படிப்பாராம். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவன் நம்மோடு கலந்து உறவாடும் நிலையை சொல்றார், பேச வருவார். நீங்க மட்டும் பெருமான்கிட்ட முன்னாடி நின்னு சார் என்ன சார் சும்மா புருடா விட்டுட்டு கதை விட்டுட்டு போறீங்க, பேச வருவார், வருவாரா பேசுறதுக்கு அப்படின்னு நீங்க நம்பிக்கை எதுவுமே தொடங்குகின்றது நம்பிக்கையில தான் தொடங்கணும். வருவார்னா வருவாரு அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன பேச்சு, நீ வருவாரா இல்ல இழுக்கிறதெல்லாம் கிடையாது, வருவார்னா வருவாரு அவ்வளவுதான். நீங்க ஏற பஸ்ல ஏறும்போது டிரைவர்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டா ஏறுறீங்க, புல் ஹோல் பாடி சோல் அத்தனையும் ஒப்படைச்சிட்டு தானே ஏறுறீங்க. ஏறப்ப பஸ்ல வந்துட்டு நைட்டு கொண்டு நைட்ல ஏறவர் காலையில கொண்டு போய் நம்மளை சேர்ப்பாரா அப்படின்றது நிச்சயம் கிடையாது. இந்த இறைவனுடைய இந்த நிலையை கண்ணால் யாரும் கண்டேன் காண்க, சிவன் என யாரும் தேரினன் காண்க என்பதாக அமைத்து பெருமானை பாடுதல் ஆடுதல் என்பதாக நிறுத்தி கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே என்பதாக சொன்னது அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கேட்டு அறிகின்ற நிலையிலே வருவான், கண்டு அறிகின்ற நிலையிலே வருவான் என்பதாக பெருமானை அதுதான் அடுத்த பாடல்கள்லாம் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணை என்பதாக சொல்லுகின்ற அவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக நிற்கும் நிலை அது. ஆக அந்த இடத்திலே நம்முடைய திருவம்பாவையிலேயும் அங்கே இல்லங்கள் தோறும் எழுந்தருளிய நிற்கின்ற நிலையை சொல்லி இறங்கி வருகின்ற அந்த கருணை நிலையை கீதங்கள் பாடுதலாக அவர் அமைத்தார் என்பதாக சொல்லி ரெண்டு பாடல்கள் நாம பாடணும்னு இருக்கிறோம். ஆனா நேரம் 8 மணி ஆகிவிட்ட காரணத்தினால கடைசி அந்த சீதங்கொள் வயல்கொள் திருப்பெருந்துரை வந்தா சிந்தனைக்கும் அறியாய், ஆனால் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரிகின்ற நிலை. அப்படி எல்லாவற்றுக்கும் சிந்தனைக்கு அறியவனாக இருப்பவன் தான், ஆனால் நமக்காக இறங்கி வந்து நம்முடைய குற்றங்களை நீக்குவதற்கு வருகின்றார் பெருமான் என்பதாக நிற்கின்ற நிலையோடு இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனுடைய தன்மை, கேட்டறியோ உன்னை கண்டறிவாரே என்பதென்ற அந்த பகுதியை நம்முடைய சிவஞான போதத்திலே வெண்பாவிலே நம்முடைய வைகண்ட தேவநாயனார் மிக அற்புதமாக அதை பயன்படுத்துகின்றார் என்ற குறிப்பையும் சொல்லி திருப்பூர் சுண்டம் 9வது பதிகம் 2வது பாடலோடு நாம் இந்த பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரடாக நிற்கின்ற என் பெருமான் பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதாக அமைத்த அந்த நிலையிலே இந்த கேட்டறியும் நிலையும் கண்டறியும் நிலையோடு இந்த பொற்சுண்ணம் பிடிக்கும் இந்த மகளிருக்கு இறங்கி வந்து மங்களமாகிய தன்னுடைய திருவடியை தரும் ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல். 2 5வது திருப்பாடல் திருப்பள்ளி எழுச்சியை பாடி வகுப்பிலே நிறைவு செய்யும்.